I speak tonight especially.
நான் இன்று முக்கியமாக 12-25 வரை வயதுள்ள கடவுளுடைய ஆசாரத்துவத்திடம் பேசுகிறேன். சபையின் தலைவர்களாக நாங்கள் உங்களை பற்றி மிகவும் யோசிக்கிறோம். உங்களிடம் உள்ள நல்லதை பார்த்து நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நாங்கள் என் 4 வயது புதல்வனை பற்றி உங்களுக்கு கூறியுள்ளோம். நீங்கள் யோசித்து நீங்கள் மிகவும் முயற்சி செய்கிறீர்கள் நல்லது செய்வதற்கு. நீங்கள் யோசித்திருக்கீர்களா உண்டா, நீங்கள் இந்த நேரத்தில் ஏன் வந்து உள்ளீர்கள் என்று? நீங்கள் ஆதாம் ஈவு வாழ்ந்த நேரத்திலோ அல்லது ஃபரோ எகிப்தில் இருந்த போதோ அல்லது மிங் ராஜ்யத்தின் போதோ பிறக்கவில்லை. நீங்கள் இந்த உலகத்தில் 20 சம்சாரங்களுக்கு பிறகு பிறந்து இருக்கிறீர்கள். கடவுள் குருத்துவ அதிகாரத்தை இந்த உலகத்திற்கு திரும்ப கொடுத்து உள்ளார். இது அவர் தன்னுடைய திருப்பி வருவதற்கு கொடுத்து உள்ளார். இந்த நாட்களில் மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளது. இது உங்கள் நாட்கள். உங்களுடைய ஞானஸ்தானத்தால் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேல் உள்ள நம்பிக்கையை காட்டி உள்ளீர்கள். உங்களுக்கு குருத்துவ அதிகாரம் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஆவிக்குரிய சக்தி அதிகரித்து உள்ளது. ஒரு முக்கியமான காரியம், உங்களுக்கு இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து 2வது முறை திரும்பி வருவதற்கு இந்த உலகத்தை ஆயத்தம் செய்வதற்கு ஆகும். கடவுள் தன்னுடைய தீர்க்கதரிசி தாமஸ் எஸ் மான்சன் மூலியமாக இந்த குருத்துவ அதிகார வேலையை நடத்தி செல்வார். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் கூறியுள்ளார், கடவுளுக்கு ஊழியக்காரர் தேவை என்று. எல்லா மக்களும் ஊழியக்காரர்களாக செல்ல வேண்டும். ஊழியக்கார வேலை ஆசாரித்துவத்தின் கடமையாகும். கடவுள் உங்களிடமிருந்து இதை எதிர்பார்க்கிறார். ஊழியக்காரர் வேலைக்கு நிறைய தியாகம் செய்ய வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒன்றை பின்னே விட்டுதான் தீர்க்கதரிசியின் அழைப்புக்கு குரல் கொடுக்க முடியும். ரக்பி விளையாடுபவர்களுக்கு தெரியும், நியூசிலாந்தின் ஆல் பிளாக்ஸ் இது அவர்களுடைய உடையால் பெற்ற பெயர். மிக கொண்டாடப்பட்ட டீமாகும். இதில் தேர்வு ஆவதற்கு சூப்பர்போலில் விளையாடுவது போல அல்லது உலகக்கோப்பை சாக்கர் விளையாடுவது போல ஆகும். 1967 சிட்னி கோயிங் இராணுவ ஆசிரியத்துவம் உள்ளவருக்கு 18 வயது ஆனவர் ஒரு மிக பெரிய ரக்பி விளையாட்டுக்காரர். அவருடைய விளையாட்டு பெருமையால் அவர் ஆல் பிளாக்ஸில் தேர்வு செய்வார்கள் என்று நினைத்தார்கள். அவனுக்கு 19 வயது ஆகும்போது அவர் ஊழியக்காரராக சேவை செய்ய தேர்வு செய்தான். பலர் அவனுக்கு பித்து பிடித்து விட்டது என்று நினைத்தார்கள். அவர்கள் கூறினார்கள், அவனுக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்காது ரக்பியில் விளையாட என்று கூறினார்கள். சிட்னிக்கு இதை எதையும் பின்னே விட்டு செல்லவில்லை, ஆனால் வாய்ப்பை தேடி செல்வது போல் இருந்தது. அவனுக்கு 2 ஆண்டு ஆசாரியத்துவ வேலை உள்ளது என்று தெரியும். அவன் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தை திரும்ப வந்த செய்தியை மற்றவர்களுக்கு தெரிவிப்பது ரக்பி விளையாடி சேர்க்கும் பெருமையை விட முக்கியமானதாக தோன்றியது. அவனை வெஸ்டர்ன் கனடா மிஷனுக்கு தீர்க்கதரிசி அழைப்பு கொடுத்தார். 18 ஆண்டுகளுக்கு முன் மூப்பர் சிட்னி கோயிங் நியூசிலாந்திலிருந்து கனடாவில் ஆயர்ப்பு வேலைக்கு இயேசு கிறிஸ்து சபையில் சேர்த்தார். அனுபவனத்தை பகிர்ந்தான். ஒரு மாலை பொழுது அவனும் அவனுடைய கம்பெனியனும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு செல்லும் போது அவர்கள் ஒரு குடும்பத்தை பார்க்க முடிவு செய்தனர். அந்த வீட்டு அப்பா அவர்களை உள்ளே அழைத்து பின்பு அவர்கள் சுவேஷத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள். சில நேரத்திற்கு பிறகு அம்மா வந்து கேட்டார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்டார்கள். அப்பா புக் ஆஃப் மார்மனை வாங்கி இரவு முடிய படித்து ஒன்றை வாரத்தில் புக் ஆஃப் மார்மனையும் முடித்து டாக்டர் கோட்பாடுகள் உடன்பாடுகளையும் படித்துவிட்டு பேர்ல் ஆஃப் கிரேட் பிரைஸையும் படித்து முடித்தார்கள். சில வாரத்திற்கு பின் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஊழியக்காரருக்கு பதிலாக ஆல் பிளாக்ஸை விளையாடி இருக்கலாம், ஆனால் சேட் கூறினார், சுவேஷத்தின் ஆசீர்வாதம் எல்லா தியாகத்திற்கும் மேலானது. உங்களுக்கு சிட்டுக்கு என்னவாயிற்று என்று தெரிய வேண்டும் அல்லவா? முக்கியமானது, அவனுக்கு கோலீன் உடன் திருக்கோயிலில் கல்யாணம் ஆகியது. பிறகு 5 குழந்தைகள் பிறந்த பிறகு தலைமுறை வளர பேர குழந்தைகள் பிறந்தன. அவர் கடவுள் மேல் நம்பிக்கையுடன் வாழ்ந்து மட்டுமல்லாமல் அவருடைய கோட்பாடுகளையும் அவருடைய சேவையும் செய்தார். சிட் கோயிங் ஒரு மிகப்பெரிய ஹாஃப் பேக்காக ஆல் பிளாக்கு 11 காலங்கள் விளையாடி அவருடைய தலைவனாக விளையாடினார். சிட் கோயிங் எவ்வளவு நன்றாக விளையாடினார் என்றால், விளையாட்டு உடைய நேரத்தை அவருக்கு ஏற்றாற்போல் மாற்றினார்கள். இங்கிலாந்தின் அரசி சிட் கோயிங் இன் பங்களிப்பை புகழ்ந்துள்ளார். அவர் அவ்வளவு நன்றாக விளையாடினார். இந்த புகழ் மிஷன் ஊழிய சேவை செய்த பிறகு இவருக்கு வரவில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும்? சிட்டை போல பலர் சேவை செய்ய பலர் செல்லும் போது கேட்பதில்லை. யாரும் ஊழியம் என்ன தனக்கு கொடுக்கும் என்று கேட்பதில்லை. அவர்கள் என்ன கொடுக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். உங்களுடைய ஊழியம் ஒரு புதிமானது. இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தை பற்றி கூறுவது ஆகும். இயேசு கிறிஸ்து திரும்பி வருவதை பற்றி கூறுவதாகும். கடவுள் தான் இரண்டாம் முறை வருவதை பற்றியும் அதற்கு என்ன ஆயத்தம் பண்ண வேண்டும் என்பதை பற்றியும் கூறியுள்ளார். இந்த உலகத்திற்கு உண்மையை அனுப்பி நான் மூலையிலிருந்து அனைவரையும் அழைப்பார். டேனியல் கூறினார், பிற்காலத்தில் இந்த சுவேஷம் ஒரு கல்லில் கைகளால் செதுக்கப்பட்ட ஒரு மலையிலிருந்து எடுத்த கல் போல் இருக்கும். நெஃபி கூறினார், பிற்கால பரிசுத்தவான்களின் ஆலயம் இவ்வுலகில் மிக சிறிய அளவு இருந்தாலும் இந்த உலகம் முழுவதும் இருக்கும் என்று கூறினார். கடவுள் கூறினார், உங்களை இந்த உலகத்தில் இருப்பவர்களை ஒன்று சேர்க்க கூறினார். இளைய தலைமுறையை இந்த ஊழியம் ஒரு முக்கியமான காரியமாகும். இது உங்களுடைய நித்திய இலக்காகும். முதன் முதலில் நாடுகளில் இருந்து மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட நேரத்திலிருந்தே இந்த சுவேஷத்தை பகிர தொடங்கினார்கள். 1937 7 வருடங்கள் காலத்தில் இந்த சபை கஷ்டத்தில் இருந்தபோது ஊழியத்திற்காக இங்கிலாந்துக்கு சுவேஷத்தை பகிர அனுப்பி வைக்கப்பட்டார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு சுவேஷத்தை பல நாடுகளில் பகிர்ந்தார்கள். ஆஸ்திரியா, பிரெஞ்சு பாலினேஷியா, இந்தியா, பார்படோஸ், சிலே மற்றும் சைனாவுக்கு ஊழியக்காரர்களை அனுப்பி வைத்து சுவேஷத்தை பகிர்ந்தார்கள். கடவுள் இந்த வேலையையும் இந்த சபையையும் ஆசீர்வதித்துள்ளார். இந்த கூட்டத்தை 93 மொழியில் மொழிபெயர்க்கப்படுகிறது. இப்போது நாங்கள் 52,225 முழு நேர ஊழியக்காரர்களுக்கு நன்றி கடமைப்பட்டு உள்ளோம். அவர்கள் 150 நாடுகளில் சேவை செய்து வருகிறார்கள். சூரியன் எப்போதும் அவர்கள் மேல் என்றும் விழாத அவர் நேர்மையாக இருப்பவர்களுக்கு விழமாட்டார். இயேசுவை பற்றி சாட்சி கூறும் வரை இந்த 52,000 ஊழியக்காரர்கள் ஆவியால் பலருக்கு இந்த உலகத்தில் வசிப்பவர்களுக்கு நித்திய ஜீவம் இயேசு கிறிஸ்து மூலியமாகத்தான் வரும் என்பதை பகிர்கிறார்கள். ஊழியத்தில் சேவை செய்பவர்களுக்கு பாராட்டை தெரிவிக்கிறோம். இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து திரும்பி இரண்டாம் முறை வருவதற்கு தன்னுடைய ஊழியக்காரர்களை வைத்து வேலை வாங்குகிறார். சில நாடுகளுக்கு முன் ஆஸ்திரேலியா சிட்னி மிஷனுக்கு ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருடைய கையை குலுக்க போது நான் மிகப்பெரிய எண்ணம் கொண்டேன். உலகத்திலிருந்து பல நாடுகளில் வந்து ஊழியக்காரர்கள் ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சில்லி என்று பல நாடுகளிலிருந்து வந்துள்ளார்கள்.
Mary. Keep yourselves clean and pure and worthy.
ஊழிய சேவை ஆவிக்குரிய வேலையாகும். சுத்தமாக இருப்பது அதற்கு தயார் செய்வதாகவும் தலைவர் மான்சன் கூறினார். ஊழியக்காரராக அவதற்கு சுத்தமாகவும் தயாராகவும் மெச்சிக்கத்தக்கவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த ஊழியக்கத்திற்கு முன்பு உங்களுடைய ஆசாரியத்துவ சக்தி நீங்கள் செய்ய தேர்வு முக்கியமானது. தலைவர் மான்சன் கூறினார், ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று. இது உங்களுடைய நேர்மையாக இருந்தால் செயல்படுங்கள். கடவுள் மிக தாராளமானவர். அவர் பல இதர கதவுகளை திறப்பார். பலர் யோசிப்பார்கள், அவர்களுக்கு வயதாகிவிட்டது என்று. அவர் சைனாவில் சேர்ந்து அவர் கம்போடியாவில் சபையின் கண்டுபிடித்தார். அவர் ஊழியம் செய்ய யோசித்தார். 50% ஊழியக்காரர்கள் அவர்கள் பிறந்த மண்ணில் சேவை செய்கிறார்கள். கடவுள் கூறுகிறார், ஒவ்வொருவரும் தங்களுடைய தாய்மொழியில் சேவை செய்யப்படுகிறார்கள்.
A friend of mine from China found the church in Cambodia when he was in his mid-20s.
அவர் பலர் யோசிக்கிறார்கள், அவர்களுக்கு வயதாகிவிட்டது என்று. அவர் சைனாவில் என்னுடைய நண்பர் ஒருவர் சைனாவை சேர்ந்தவர். அவர் கம்போடியாவில் சபையில் கண்டுபிடித்தார். அவர் ஊழியம் செய்ய யோசித்தார். அவர் பிரார்த்தனை செய்த பிறகு பிஷப்பிடம் பேசிய பிறகு அவருக்கு நியூயார்க்கில் சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தது. உங்களுக்கு வயதாகிவிட்டது என்று தயக்கம் இருந்தால் நீங்கள் பிரார்த்தனை செய்த பிறகு பிஷப்பிடம் பேசுங்கள்.
In his own language, you will be called by prophecy and serve where you are needed most.
முதல் தலைவர்கள் கூறினார்கள்,
Sydney mission. Do you know who I found? Elder Sydney Going.
நான் ஆஸ்திரேலியாவில் ஒன்றாக சேவை செய்ய கடவுளை சபை இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஒரு அங்கு 67 வயதான சிட்னி கோயிங் பார்த்தேன். அவர் அங்கு அவருடைய மனைவி கொலின் உடன் சேவை செய்து கொண்டிருந்தார். அவர் அங்கு ஒரு குடும்பத்திற்கு நடத்தி வருவதை பற்றி கூறினார். இந்த குடும்பம் சபை உறுப்பினர்கள் ஆனவர்கள் ஆனால் ஆலயம் வருவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் திரும்பி கொண்டு வர முயற்சித்தேன். அவர் கூறினார், அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் என்று. அவர் அந்த குடும்பத்தின் முதன் மகன் தன்னுடைய தங்கையையும் தம்பியையும் ஞானஸ்தான தொட்டியில் நின்று ஞானஸ்தானம் செய்த போது
Speaking to you, the First Presidency has said,
முதல தலைவர்கள் கூறியுள்ளார்கள், நீங்கள் ஒரு அரிதான ஆவியுடையவர்கள். நீங்கள் இந்த அருமையான நாட்களில் வாய்ப்பு அபலம் அதிகமாக இருக்கும் நேரத்தில் பிறந்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்கள் சுத்தமாக இருக்கவும் நீங்கள் உங்களுக்காகவே சேவை உங்களாகவே சேவை இந்த கடவுள் ராஜ்யத்தில் செய்ய அழைக்கிறோம். ஹாரி ஆண்டர்சன் உடைய கர்த்தர் இரண்டாம் முறை வரும் ஓவியம் எனக்கு பிடிக்கும். கர்த்தருடைய திரும்பி வருவதை பார்க்கிறவர்கள் கூறினார், நான் வருவேன் என்று கூறினார். உண்மையாக இருப்பவர்கள் அவரை பார்க்கலாம். ஒரு தேவதை ஒரு ட்ரம்ப் உள்ளது. அப்போது 4 முக்கோணத்திலிருந்து வரும் சுத்தமானவர்கள் வருவார்கள். இறந்து மறைந்து போனவர்கள் சுத்தமாக இருப்பவர்கள் அப்போது உயிர்த்தெழுந்து வருவார்கள்.
Meaning those worthy saints who have died shall also come forth to meet him. The scripture reads,
வேதபுத்தகம் கூறுகிறது, கடவுள் தன்னுடைய காலை ஏற்றத்தில் வைக்கும் போது அவருடைய பேச்சு உலகம் முழுவதும் கேட்கும் என்று கூறினார். அது எல்லா முக்கிக்கும் கேட்கும் என்று கூறினார். என் இளம் ஆசாரிய சகோதரர்களே, நான் அவருடைய மேன்மையை பற்றி சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். அவர் இந்த உலகத்திற்கு திரும்பி வருவார். இந்த திரைக்கு இந்த பக்கமாகவோ அல்லது அந்த பக்கமாகவோ இருந்தாலும் நாம் அவர் திரும்பி வருவதை பார்த்து சந்தோஷப்படலாம். அவர் நம்முள் இந்த உலகத்திற்கு அவருடைய வேலையை செய்ய அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தை அவர் திரும்பி வருவதற்கு தயார் செய்ய அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய பேரில் இவை அத்தனையையும் கூறுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமேன்.